நீங்கள் எஸ்பிஎஸ் தமிழோடு இணைந்துள்ளீர்கள். வணக்கம் ஐயா.
வணக்கம்.
அதாவது தோல் நாவலுக்காக தமிழக அரசு உங்களுக்கு மிகச்சிறந்த நாவல் என்ற விருது வழங்கிய போது நீங்கள் நம்பவில்லை. இப்போது இந்தியாவின் இலக்கியத்திற்காக வழங்கப்படும் மிக உயர்ந்த விருதான சாகித்ய அகாடமி விருதுக்கு நீங்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளீர்கள். எப்படி உணர்கின்றீர்கள் ஐயா?
தோல் நாவலுக்கு தமிழக அரசினுடைய விருது கொடுக்கப்படும் என்று எனக்கு தமிழ் வளர்ச்சி கழகம் சொன்னபோது நான் நம்பல. ஏனென்றால் இப்படிப்பட்ட விருதுகளுக்கு அரசியல் தலையீடு இருக்கும், எனவே அமைச்சருடைய கையெழுத்தான பிற்பாடு எனக்கு சொல்லுங்கள் என்று சொன்னேன். மறுநாள் அமைச்சருடைய கையெழுத்தான பிற்பாடு எனக்கு சொல்லப்பட்டது. அதே மாதிரி சாகித்ய அகாடமி விருதுக்காக எனது நூல் தேர்ந்தெடுக்கப்பட்ட விவரத்தை பற்றி எனக்கு தெரியாது. எனக்கு பரிசு கிடைக்கிறது என்று சொன்ன பிற்பாடு நான் ஒன்று மகிழ்ச்சி அடையவில்லை, அதுக்காக வருத்தப்படவும் இல்லை. ஏனென்றால் நான் என்னுடைய கொள்கைக்காகத்தான் எல்லாத்தையும் எழுதுகிறேன். பரிசு கிடைக்கும் என்றோ அதற்காக பணம் கிடைக்கும் என்றோ நான் எதிர்பார்த்து என்னுடைய படைப்புகளை நான் எழுதவில்லை.
சரி ஐயா, அதாவது தோல் நாவல் எழுதுவதற்கு நீங்கள் சுமார் கால் நூற்றாண்டு, அதாவது சுமார் 25 ஆண்டுகளை எடுத்துள்ளீர்கள். ஏன் இந்த இடைவெளி ஐயா?
சென்னையிலிருந்து இந்த ஊருக்கு வழக்கறிஞராக வந்த காலத்திலேயே இந்த மக்களுடைய அவல நிலையை பற்றி எனக்கு தெரியும். எனவே அவருடைய அவல நிலையை அடிப்படையாக கொண்டு ஒரு புதினம் படைக்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு இருந்தது. அதன் காரணமாக தோல் பதிரின் தொழிலாளர் சம்பந்தப்பட்ட தொழிலாளர்களையும் மற்றும் பலரையும் நான் நேரடியாக பேட்டி கண்டவரும் இல்லாமல் இந்த இயக்கம் சம்பந்தமான புத்தகங்களை நிறைய படித்திருக்கிறேன். சொல்லப்போனால் 1930களில் இருந்து 58 வரையில் நடைபெற்ற தொழிலாளி விவசாய வர்க்கத்தினுடைய போராட்டங்கள், இயக்கங்கள் தமிழ் இலக்கியத்தில் அல்லது தமிழ் சரித்திரத்தில் பதிவு பெறவில்லை. அதை பதிவு பெற வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் இந்த புதினத்தை நான் படித்தேன். அதற்காக வந்து நான் வக்கீல் தொழில் நடத்தி கொண்டிருப்பதனால அப்பப்போ எழுதி போட்டதுனால இவ்வளவு காலம் பிடிச்சது. இல்லாட்டி நேரடியாக உடனே சீக்கிரமா எழுதிட்டு முடியும்.
நீங்கள் குறிப்பிட்டது போலவே நீங்கள் தொழிலால் வழக்கறிஞர் இல்லையா? ஏன் எழுத்துத்துறைக்கு வந்தீர்கள்? ஏன் எழுத வேண்டிய ஆர்வம் உங்களுக்கு ஏற்பட்டது?
என்னுடைய மேல் படிப்புக்காக திருநெல்வேலி தாய்மானவர் இந்து கல்லூரி வந்த காலத்தில் எனக்கு உலகத்தை பற்றி அவ்வளவு தெளிவாக தெரியாது. அங்கு இருந்து பிரம்மாண்டமான நூல் நிலையை பார்த்து நான் பிரமித்து போனேன். நூல் நிலையத்தில் எனக்கு பாபுசானுடைய ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷன், டிக்கன்ஸ், ஹார்டி போன்ற எழுத்தாளருடைய படைப்புகளை படிச்சுக்கிறேன். ஏனென்றால் என்னுடைய ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் ஆங்கிலம். இதற்கு பிறகு என்னுடைய கல்லூரி நண்பர்கள் மூலமாக அன்றைக்கு திருநெல்வேலிக்கு வந்து முற்போக்கு எழுத்தாளர் திருநெல்வேலி முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தை உருவாக்கி வைத்திருந்த தோமுசி ரகுநாதன், டி கா சிவசங்கரன், அண்ணாச்சி சண்முகம்பிள்ளை, பேராசிரியர் வானுவாமலை இவர்களோடு உறவு ஏற்பட்ட பிற்பாடு நிறைய தமிழ் இலக்கியத்தை படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்ததுனால எனக்கு எழுத்தின் மீது ஆர்வம் கிடைத்தது. அப்படித்தான் எழுத்து தொழில் ஆரம்பிச்சது. ஆனால் எழுத ஆரம்பித்த காலத்திலேயே எழுத்தை தொழிலாக கொள்ள வேண்டாம் என்று நான் முடிவு செய்திருந்தேன். ஏனென்றால் தமிழ்நாட்டை பொறுத்த மட்டில் எழுத்தை தொழிலாக கொண்ட எந்த படைப்பாளியும் தன்னை விட்டு கொள்ளாமல், தன்னை அடகுவித்துக் கொள்ளாமல், தன்னை கொள்கை அடகுவித்துக் கொள்ளாமல் நிரந்தரமாக கொள்கை என்று எழுதுவது மிக கடினம் என்பது எனக்கு தெரியும். எனவேதான் என்னுடைய முக்கிய தொழிலாக வழக்கறிஞர் தொழிலை ஏற்றுக்கொண்டு இது மன திருப்திக்காக அல்லது கொள்கைக்காக அதை பரப்ப வேண்டும் என்ற எண்ணத்தோடு கதைகளை படைக்க ஆரம்பித்திருக்கேன்.
அடுத்ததாக தலித் பிரச்சனை, அக்ரஹார பிரச்சனை, ஆணாதிக்க பிரச்சனை, பெண் விடுதலை பிரச்சனை, இந்து முஸ்லீம் கிறிஸ்தவ பிரச்சனை என்று ஒட்டுமொத்தத்தில் கிறிஸ்தவத்தையும் மார்க்சியத்தையும் ஜாதியத்தையும் கலந்த ஒரு கலவை தோல் நாவல் என்ற ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுகிறது. உங்களது கருத்து என்ன ஐயா?
நான் ஒரு மார்க்சிஸ்ட். என்னுடைய அப்ரோச் டு லிட்ரேச்சர் ஹிஸ்டாரிக்கல் அண்ட் டயலெக்டிக்கல் மெட்டீரியல். சமுதாயமும் இயற்கையும் ஸ்டாட்டிக்காக நிற்பது கிடையாது, மாறிக்கொண்டே இருக்கும். சமுதாயமும் ஆதி பொது உடைமை சமுதாயத்திலிருந்து அடிமை சமுதாயம் உருவானது. அடிமை சமுதாயத்துக்கு பிறகு நிலப்பிரபுத்துவ சமுதாயம் உருவானது. நிலப்பிரபுத்துவ சமுதாயத்தினுடைய ஆகத்திலிருந்து இன்றைய முதலாளித்துவ சமுதாயம் உருவாகி கொண்டிருக்கும். இந்த முதலாளித்துவ சமுதாயம் நிரந்தரமாக நிற்கப் போவதில்லை. இதை எதிர்த்து முதலாளிகளுக்கு எதிராக உழைப்பை மட்டும் வைத்துக் கொண்டு போராடக்கூடிய வர்க்கமான பாட்டாளி வர்க்கம், விவசாயி தொழிலாளி வர்க்கம், நடத்துகின்ற இந்த கான்ட்ரடிக்ஷன்ல போராட்டத்தின் காரணமாக சமுதாயம் ஒரு புதிய சமுதாயத்தை நோக்கி போய்கொண்டு அப்படி ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய சமுதாய சக்தியை இனம் கண்டுகொண்டு எழுதும் போது முழுமையாக ஒரு சமுதாயத்தை படைக்க வேண்டும், அதுல செக்டேரியனா இருக்கக்கூடாது. எனவே முழுமையான சமுதாயம், அந்த சமுதாயத்தில் மாற்றம் என்னுடைய நாவலில் தெரியும். என்னுடைய எந்த படிப்பினாலும் இந்த மாற்றத்தை நான் தெளிவாக சித்தரிப்பேன். அதனால்தான் இதுல வந்து செக்டேரியன் இல்லாம ஒரு குறிப்பிட்ட பகுதியை சொல்லாம குறிப்பிட்ட பகுதியை குறை சொல்லாமல் இருக்கும். முஸ்லீம்களும் நல்லவங்க இருப்பாங்க, கெட்டவங்க இருப்பாங்க. ஹிந்துக்களும் முஸ்லீம் இருப்பாங்க, கெட்டவங்க இருப்பாங்க. அதே மாதிரி எல்லா இனங்களும் எல்லா ஜாதிகளும் இந்த நிலைமை இருக்கு என்பதை என்னுடைய நாவலில் மொத்தமாக சொல்லியிருக்கேன்.
ஆனால் அதாவது போராட்டங்களையும் பாட்டாளி வர்க்கத்தையும் முன்னிலைப்படுத்தும் உங்களது நாவல், குறிப்பாக தோல் நாவல், கம்யூனிச கட்சியையும் அதன் இயக்கத்தையும் நியாயப்படுத்தும் தோரணையில் தோணியில் எழுதப்பட்டுள்ளது என்ற ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுகிறது.
நிச்சயமாக கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய ஒரு பகுதியினுடைய பிரதிபலிப்பு தான் இந்த நாவல். ஏனென்று சொன்னால் 1930 58 காலம் வரையில் கம்யூனிஸ்ட் கட்சி தடை செய்யப்பட்டிருந்தது. கம்யூனிஸ்ட் தலைவர்கள் தலைமறை வாழ்க்கையில் இருந்து கொண்டு தொழிற்சங்க இயக்கங்களையும் விவசாய இயக்கத்தையும் அவர் கட்சி வளர்த்திருக்கிறாங்க. தஞ்சாவூர்ல சாணிப்பால் குடிச்சப்பட்டது, கசையடி, இவ்வளவுதான் எதிர்த்து சீனிவாசராவ்ங்கிற கம்யூனிஸ்ட் தலைவர் நடத்தின போராட்டம் காலமாக தான் இன்னைக்கு தஞ்சாவூர்ல தாழ்த்தப்பட்டவர்கள் மற்ற மக்கள் ஒன்றுபட்டு நிற்கிறாங்க. அதை எதிர்த்து ஜாதியை எதிர்த்து நிற்கிறாங்க. இதே மாதிரி தமிழகம் முழுவதும் கோயம்புத்தூர்ல டெக்ஸ்டைல் ஒர்க்கர்ஸ், சென்னையில வந்து ஹார்பர் ஒர்க்கர்ஸ், மதுரையில டெக்ஸ்டைல் ஒர்க்கர்ஸ், கம்பம் பள்ளத்தாக்கில் விவசாயிகள், இந்த போராட்டம் முழுவதுமே இலக்கிய பதிவும் இல்லை, சரித்திர பதிவும் இல்லை. இந்த பதிவு வேண்டும். 30 to 50 வரையில் நடைபெற்ற கம்யூனிஸ்டுகள் தலைமையில் நடைபெற்ற இந்த இயக்கங்களை பிரதிபலிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடே அந்த நாவல் எழுதப்பட்டதான். எனவே இது ஒரு கம்யூனிஸ்ட் இயக்கத்தை பிரதிபலிக்கிற நாவல் என்று குற்றச்சாட்டு இருந்தால் அது குற்றச்சாட்டாக நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அந்த மறைக்கப்பட்ட ஒரு சரித்திர உண்மையை வெளிக்கொணர்ந்திருக்கிறேன் என்பதுதான் என்னுடைய பதில்.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. இது ஒரு மறு ஒலிபரப்பாக ஒலித்துக் கொண்டுள்ளது. நாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர் கடந்த சனிக்கிழமை காலமான சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் டி செல்வராஜ் அவர்கள். அதாவது முற்போக்கு எழுத்தாளர்களின் எழுத்துக்கள் பிரச்சார நெடியடிக்கும் எழுத்துக்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு உள்ளது. அதாவது உங்களது இலக்கியத்தில் கரைத்தன்மை உள்ளது, பிரச்சார நெடி குறைவு என்று சொன்னாலும் கூட ஒட்டுமொத்தத்தில் முற்போக்கு எழுத்தாளர்களின் எழுத்துக்கள் பிரச்சாரம் செய்யும் எழுத்துக்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. உங்கள் பதில் என்ன?
என்னுடைய படைப்புகள்ல மலரும் சருகும், தேநீர், மூலதனம், அக்னிகுண்டம், இப்போ தோல், இதுல எந்த இடத்துல பார்த்தாலும் எந்த நாவலை பார்த்தாலும் பிரச்சாரம் தலைதூக்காது. வாழ்க்கையை சரியாக பிரதிபலித்தால் இலக்கிய உணர்வோடு சொல்ல போனால் டால்ஸ்டாய் அவருடைய வார் அண்ட் பீஸ் அவர் பிரச்சாரத்துக்கு எழுதப்பட்ட நாவல் தான். ஆனால் வார் அண்ட் பீஸில் அவர் வந்து நெப்போலியன் காலத்து யதார்த்தத்தையும் ஹோமர் காலத்து இலக்கிய கற்பனைகளையும் இணைத்து அந்த நாவலை படிச்சிருக்கார். அதே மாதிரி தான் என்னுடைய நாவல்லையும் இதெல்லாம் இணைத்து சமுதாயத்தை முழுமையாக தெளிவாக படித்தால் பிரச்சாரம் என்பதற்கு இடம் இல்லாமல் இருக்கும். இது என்னுடைய படைப்பு, எந்த படைப்பு இது வந்து தோல் முழுக்க முழுக்க ஒரு பிரச்சார நாவல். ஆனால் முழுக்க முழுக்க இது ஒரு இலக்கியம். இலக்கியம் என்பது அதை மாற்ற முடியாது. ஆகவே அந்த முழுமையாக சரி சமுதாயத்தை முழுமையாக புரிந்து கொள்ளாமல் எழுதக்கூடிய எழுத்துக்களை சில இடங்களில் பிரச்சாரவாடு ஏற்படும். அது எழுத்தாளருடைய குறைபாடு தான். ஆனால் சமுதாயத்தை ஒட்டுமொத்தமாக சரியாக புரிந்து கொண்டு தமிழ் இலக்கியத்தை சங்க இலக்கியத்திலிருந்து இந்திய கால வரையில் உள்ள இலக்கியங்களை படித்து தன்னுடைய மொழி வளத்தை அதிகரித்து கொண்டு மக்களோடு சம்பந்தப்பட்டு மக்களுடைய பேசும் மொழியும் சரியாக புரிந்து கொண்டு ஒரு படைப்பை உருவாக்கினால் நிச்சயமாக பிரச்சார இலக்கியமாக இருக்காது. என்னுடைய படைப்புகள் நீங்கள் பிரச்சாரத்தை பார்க்க முடியாது. ஆனால் முழுக்க முழுக்க ஒரு பிரச்சார படைப்புகள் தான்.
சமீப காலமாக முற்போக்கு எழுத்தாளர்களின் எழுத்துக்கள் பரவலாக அங்கீகரிக்கப்படுகின்றன, அவர்களுக்கு விருதுகள் வழங்கப்படுகின்றன என்ற ஒரு குற்றச்சாட்டு, ஒரு ஆதங்கம் பிற இலக்கியவாதிகள் மத்தியில் நிலவ ஆரம்பித்துள்ளது. இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்?
இது கடந்த 40-50 காலத்து முற்போக்கு இலக்கியவாதிகள், முற்போக்கு படைப்பாளிகள், தலைவர்கள் நடத்திய போராட்டத்தினுடைய விளைவு இந்த மாற்றம். சொல்ல போனால் இன்றைக்கு சமுதாய முரண்பாடுகளை வேறு யாரும் சரியாக சித்தரிப்பதில்லை. முற்போக்கு இலக்கிய முகாமை சேர்ந்தவர்கள் எழுதினால் அவர்கள் சித்தரித்தனால்தான் அவர்களுடைய படைப்புகளுக்கு பரிசு கிடைத்திருக்கிறது.
ஆனால் கலை கலைக்காகவே என்று கருதுவோரின் இலக்கியங்கள் புறக்கணிக்கப்படுகின்றன, அல்லது ஜனரஞ்சகமான எழுத்துக்கள் புறக்கணிக்கப்படுகின்றன என்ற ஒரு விமர்சனம் இருக்கிறதே.
கலை கலைக்காக இருக்கிற இயக்கம் இன்றைக்கும் பல புது உருவங்கள் எடுத்திருக்குது. சொல்லப்போனா போஸ்ட் மாடர்னிசங்கள்லாம் வந்திருக்கு, பல விஷயங்கள் வந்திருக்குது. வந்த போதிலும் இந்திய சூழ்நிலையில் சமுதாய வாழ்க்கையை பிரதிபலிப்பதுதான் எழுத்து என்ற நிலைமை வந்தாச்சு. நீங்க தலித்தலைக்கிட்ட பார்த்தாலும் சரிதான், அவங்க சமுதாயத்துடைய இடி இடிநிலைமைகள் சிரமங்கள் அது பற்றி எனக்கு சில விமர்சனங்கள் இருந்த போதிலும் எல்லா இலக்கியம் தமிழ் இன்னை பொறுத்த மட்டும் சமுதாயத்தினுடைய யதார்த்த நிலையை பிரதிபலித்தால்தான் அது இலக்கியமாக கருதப்படுகிறது, ஏற்றுக்கொள்ளப்படுகிறது.
அடுத்ததாக திராவிட இலக்கியம் இனவாத இலக்கியம் என்பதாக நீங்கள் சொல்லியுள்ளீர்கள், திராவிட இலக்கியம் பற்றிய உங்கள் மதிப்பீடு என்ன?
திராவிட இலக்கியம் போது ஒரு இலக்கியமாக அது கருதப்படவும் இல்லை. பெரியாரை போன்று பெரியாருடைய அவருடைய பகுத்தறிவு இயக்கம் பகுத்தறிவு இயக்கத்துல இலக்கியவாதிகள் நிறைய பேர் இல்லை, பாரதிதாசன் வந்திருக்கிறாரு. பாரதிதாசன் வந்து அது வந்து பாரதிதாசனை சரியாக கலையாண்டிருந்தார். இந்த பக்கம் அவர் என்ன இருந்து வாடி வந்திருப்பாரு. இருந்த போதிலும் திராவிட இயக்கங்கள் சென்றவர்கள் தமிழ் இலக்கியத்தை பேசுகிறார் இல்லாமல் தமிழ் இலக்கியத்தில் ஆழ்ந்த பரிச்சயம் கிடையாது. சிவத்தம்பி மாதிரியோ கைலாசபதி மாதிரியோ பேராசிரியர் வானாமன் மாதிரியோ அல்லது இன்றைக்கு இருக்கக்கூடிய முற்போக்கு முகாமை சேர்ந்த கலை இலக்கிய பொருமன்றம், முற்போக்கு கிழத்தால் சங்கம் சம்பந்தப்பட்ட படைப்பாளிகள் விமர்சகர்கள் மாதிரி தமிழ் இலக்கியத்திலோ அல்லது மேல்நாட்டு இலக்கியங்களிலோ ஆழ்ந்த பரிச்சயம் இல்லாத காரணமாக திராவிட இலக்கியம் என்பது மேடை பேச்சோடு நினைப்பிடிச்சு அல்லாமல் அது இலக்கியமாக கருதப்படவில்லை.
அடுத்ததாக உங்களது தோல் நாவல் ஜாதிய பிரச்சனையை அதிகமாக கலந்து கொடுக்கும் நாவல் என்பதால் இந்த கேள்வி, அதாவது நீங்கள் ஜாதியம் குறித்து அவ்வளவு எழுதினாலும் கூட தற்போது தமிழ்நாட்டு நிலைமையில் ஜாதியம் மீண்டும் வீறு கொண்டு எழுந்திருப்பதான ஒரு பார்வை வருகிறது, தற்போதைய நிலைமை குறித்த உங்கள் எண்ணம் என்ன ஐயா?
ஜாதியம் என்பது இருந்து கொண்டே இருக்கிறது, ஆனால் இன்னை கொடுக்க சமுதாய மாற்றத்துல அது உடைகவும் உடையவும் செய்கிறது. இதுவரைக்கும் மர்மமாக இருந்த ஜாதிய ஒடுக்குமுறை அடக்குமுறை அதை எதிர்த்து ஒடுக்கப்பட்ட மக்கள் போராடும் போது அது ஒரு பிரச்சனையாக உருவாயிருக்கிறது. இது சிரமம்தான், ஆனால் இந்த மாற்றங்கள் ஏற்பட்டுத்தான் செய்யும்.
மிக்க நன்றி ஐயா. தமிழின் மிக குறிப்பிடத்தகுந்த படைப்பாளிகளில் ஒருவராக நீங்கள் மிளர்கின்றீர்கள். சாக்கத்திய அகாடமி பெரிதும் விருது பெறும் உங்களுக்கு நமது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். தொடர்ந்து எழுதுங்கள், உங்களது எழுத்துக்கள் சமூக மேம்பாட்டிற்கு தொடர்ந்து உதவும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.
மிகவும் நன்றி.
இதை போன்ற இன்னும் பல நிகழ்ச்சிகளை செவிமடுக்க sbs.com.au/tamil